சங்கநாதம் பாடல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 அலைவரிசையில் செவிசாய்க்க காத்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு சங்கநாதத்தின் காலை வணக்கம்.
குளிரான காற்று, மேகம் மூடிய வானம், முகம் காட்ட துடிக்கும் சூரியன், இதனுடன் உங்கள் அழகிய புன்னகையுடன் மலரும் இந்த இனிய அழகான குளிர்காலை பொழுதில் சங்கநாதத்திலும் அவுஸ்திரேலியாவின் முதன்மை மூத்த வானொலியான 24 மணித்தியாலமும் ஓயாது உலக தமிழர்களோடு உறவாடும் உரிமை தோழன் இன்ப தமிழொலி வானொலியிலும் உங்கள் செவிகளுக்கு இனிதே விருந்தளிக்கும் எமது நிகழ்ச்சிகளை செவிமடுக்க காத்திருக்கின்ற அனைத்து அன்பான உறவுகளுக்கும் தாட்சாயினி செல்ல துறையின் அன்பு கலந்த இனிய காலை வணக்கம். இன்று ஜூலை மாதம் 19 திகதி வெள்ளிக்கிழமை 2019 ஆண்டு விகாரி வருடம். நம் தாய் தமிழுக்கு ஆடி திங்கள் 3 நாள் ஜுல் ஹதா 15.
வானத்தில் வாழ்ந்த மனிதனையும் வானகத்திற்கு உயர்த்திடவே, குணத்தில் உள்ள குற்றங்களை கழித்திடவே, வள்ளுவனின் வாக்குகளில் ஒன்று வாழ்க்கைக்காக இதோ.
களவினாலாகிய ஆக்கம் அளவிறந்து பாவது போல கெடும், களவினாலாகிய ஆக்கம் அளவிறந்து பாவது போல கெடும்.
களவு செய்து பொருள் கொள்வதால் உண்டாகிய செல்வம் பெருகுவது போல் தோன்றி இறுதியில் ஒன்றும் இல்லாமல் போய்விடும்.
மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுது அனைவருக்கும் இனிமை பொழுதாக, முகம் மலர்ந்து அகம் மலர்ந்து முடியாத காரியங்களும் முழுமையாக நடந்திடவும், இன்றைய வெற்றிகள் நாளையும் தொடர்ந்திடவும் இறைவனை வேண்டி சங்கநாதத்தின் இன்றைய முதலாவது நிகழ்ச்சியை இனிதே ஆரம்பிக்கலாம். அந்த வகையில் கடந்த புதன்கிழமை தமிழரின் பண்பாட்டு பண்டிகைகளுள் ஒன்றான ஆடிப்புறப்பு பண்டிகை. ஆதலால் ஆடிப்புறப்பு என்றால் என்ன, ஆடிப்புறப்பின் முக்கியத்துவங்கள், ஆடிப்புறப்பின் விசேட தன்மைகள் பற்றி இன்றைய முதலாவது நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம். தை மாதத்து முதல் நாளை சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் வகையில் தைப்பொங்கல் பொங்கி வழிபாடு செய்பவர்கள் நாங்கள். அதே போல ஆடி மாதத்தின் முதல் நாள் ஆடி புறப்பு என்று கூறப்படுகின்றது. தைத்திங்கள் முதல் மார்கழி வரையான 12 மாதங்களுக்குரிய விரதங்கள், திருவிழாக்கள் முதலியவற்றை முறையாக மேற்கொண்டு வழிபட்டு ஆன்மீக ஒளியில் அமைதியாக வாழ்பவர்கள் நாங்கள். அந்த நிலையில் ஆடி மாதத்தின் முதல் நாளை ஆடி புறப்பு என்று போற்றி பெருமையுடன் வரவேற்கின்றோம். தை மாதம் முதல் ஆணி வரையான காலப்பகுதியை உத்தராயணம் என்றும், ஆடி முதல் மார்கழி வரையான காலப்பகுதியை தட்சிணாயம் என்றும் கூறுவர். மாரி காலத்தின் ஆரம்பம் ஆடியிலாகும். 6 மாதமாய் வாட்டி வதக்கி உலர்த்திய வெப்ப காலநிலை படிப்படியாக குறைந்து மாரி காலத்தில் வாசலை அடைகிறது. அப்பொழுது உள்ளவர்கள் நெற்பயிர் செய்கைக்காக வயலை உழுது பயன்படுத்த ஆரம்பமாவார்கள். பல ஆலயங்களில் வருடாந்த மகோற்சவங்கள் இம்மாதத்திலும் அடுத்து வரும் மாதங்களிலும் சிறப்பாக இடம்பெறும். கூளை குடித்தேனும் கூலி தொழில் புரிந்தேனும் கூட்டு குடும்பமாய் குதூகலமாய் இயற்கையுடன் இணைந்த வாழ்வு வாழ்ந்தவர்கள் முன்னோர்கள். ஆடிப்புறப்பானது தமிழ் சமூகத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பண்டிகையாகும். குறிப்பாக நமது கலாசார பண்பாட்டு முக்கியத்துவம் வாய்ந்த பண்டிகையாக காணப்படுகின்றது. ஆடிப்புறப்பு நாளில் இனிமையான ஆடிக்கூழும் கொழுக்கட்டையும் தயாரித்து முக்கனிகளான மா, பலா, வாழைப்பழங்களுடன் இல்லுறை தெய்வங்களுக்கு படைத்து வழிபாடு செய்து குடும்பத்துடன் ஒன்றாக விருந்துண்டு உற்றார் உறவுகளுக்கு வணங்கி மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றோம். அன்றைய நாளில் ஆடிக்கூழும் கொழுக்கட்டையும் தான் சிறப்பு உணவுகள். இந்த உணவுகள் தான் ஆடிப்புறப்பு பண்டிகை கொண்டாட்டத்தின் அடையாளங்களாக விளங்குகின்றது. ஆடிப்புறப்பென்றதும் மனதில் இயல்பாய் தோன்றும் பெரியார், தங்கத்தாத்தா என்று சிறப்பு பெயர் கொண்டு அழைக்கப்படும் தாயகம் தந்த நவாலையூர் சோமசுந்தர புலவர் ஆவார். அத்தோடு புலவரின் பாடலாகிய ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை என்பதுமே இன்று பாசி பயிறு சேர்ந்த ஆடிக்கூழின் கொழுக்கட்டையின் இனிமையினை மட்டுமல்லாது புலவரின் பாடலின் இனிமையினையும் சேர்த்து சுவைக்கலாம். ஆடி புறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே, கூடிப்பனங்கட்டி கூழும் குடிக்கலாம், கொழுக்கட்டை தின்னலாம் தோழர்களே. இப்பாடல் மூலம் நவாலியூர் சோமசுந்தர புலவர் ஆடிப்புறப்பின் சிறப்பினை மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். ஆடிப்புறப்பன்று ஒரு காலத்தில் விடுமுறை கொடுக்கப்பட்டு ஆடிப்பாடி மகிழ்ந்த காலம் ஒன்று இருந்திருக்கின்றது. அந்த அளவிற்கு ஆடிப்புறப்பு முக்கியமான நாளாக அமைந்துள்ளது. மேலும் ஆடி மாதத்தில் ஆடி அமாவாசை விரதமும் ஆடி செவ்வாய் விரதமும் முக்கிய இடம் வகிக்கின்றது. ஆடி மாதத்து செவ்வாய் தோறும் விசேடமாக பெண்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்வார்கள். தமிழரின் பண்பாட்டு பண்டிகைகளுள் ஒன்றான ஆடிப்பிறப்பு இயற்கை எமக்களித்த ஓர் இனிய திருநாளாகும். தமிழர்களாகிய நாங்கள் நமது கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை எப்பொழுதும் பின்பற்ற வேண்டும். அவை மறைந்து போகாமல் இருப்பதற்கு நமது இளம் சந்ததியினருக்கு அவற்றை முறையாக கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்படியாக எந்த ஒரு காலகட்டத்திலும் நமது கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்கள் அழிந்து போகாமல் இருக்க நாம் அனைவரும் அவற்றை பின்பற்றுவோம் என்று கூறி தாயகம் தந்த நவாலியூர் சோமசுந்தர புலவர் இயற்றிய பாடலாகிய ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே என்ற பாடலை கேட்கலாம்.
ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே, ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே, கூடிப்பனம் கட்டி கூழும் குடிக்கலாம் கொழுக்கட்டை தின்னலாம் தோழர்களே, கூடிப்பனம் கட்டி கூழும் குடிக்கலாம் கொழுக்கட்டை தின்னலாம் தோழர்களே, பாசிப்பயறு வறுத்து குத்தி சென்னல் பச்சை அரிசி இடித்து தள்ளி, வாசப்பருப்பை கவித்து கொண்டு நல்ல மாவை பதமாய் வறுத்தெடுத்து, பாசிப்பயறு வறுத்து குத்தி சென்னல் பச்சை அரிசி இடித்து தள்ளி, வாசப்பருப்பை கவித்து கொண்டு நல்ல மாவை பதமாய் வறுத்தெடுத்து, வேண்டியதங்காய் உடைத்து துருவிய வேலூரில் சக்கரையும் கலந்து தோண்டிய நீர் விட்டு மாவீகத்திற் கொட்டி சுற்றி குழைத்து திரட்டி கொண்டு, வேண்டியதங்காய் உடைத்து துருவிய வேலூரில் சர்க்கரையும் கலந்து தோண்டியில் நீர் விட்டு மாவீகத்திற் கொட்டி சுற்றி குழைத்து திரட்டி கொண்டு, வில்லை வில்லையாக மாவை கிள்ளி தட்டி வெள்ள கலவையை உள்ளே இட்டு, பல்லு கொழுக்கட்டை அம்மா வீப்பாளே பார்க்க பார்க்க பசி தீந்திடுமே, வில்லை வில்லையாக மாவை கிள்ளி தட்டி வெள்ள கலவையை.
தொடர்ந்தும் சங்கநாதத்தின் நிகழ்ச்சியின் வாயிலாக நல்லவர் என்ற தலைப்பின் கீழ் நற்சிந்தனை குட்டி கதையோடு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றார் லிச்சு. வணக்கம் லிச்சு, ஆரம்பியுங்கள் உங்களது அழகான குட்டி கதையை.
ஒரு ஊரில் வேலன் என்ற இளைஞன் ஒருவன் இருந்தான். அவன் தனது வாழ்நாளில் நல்லதை நினைத்ததே கிடையாது. அத்துடன் தீய செயல்களான பொய் பேசுதல், திருடுதல் போன்றவற்றிலும் ஈடுபட்டு வந்தான். ஒரு நாள் அயலூருக்கு சென்று திரும்பும் வழியில் அவன் ஒரு முனிவரை கண்டான். நேரே அவரிடம் சென்று, சுவாமி, எனக்கு வருமானம் தரக்கூடிய தொழில் இல்லாமல் கஷ்டப்படுகின்றேன், எனக்கு நிம்மதியே இல்லை, நீங்கள்தான் ஒரு நல்ல வழியை கூற வேண்டும் என்று கேட்டான். தீய செயல்களை விட்டு நல்ல செயல்களை செய்து வா, உனக்கு நல்ல வழி பிறக்கும் என்று கூறினார் முனிவர். சுவாமி, தீய செயல்களை விட்டு விடுகிறேன், ஆனால் எனக்கு நல்ல செயல்கள் செய்து பழக்கம் இல்லையே என்று சொன்னான். அதற்கு முனிவர், அப்படி என்றால் நல்ல மனிதர் ஒருவரின் முகத்தை தினமும் பார்த்துவிட்டு உன் அன்றாட வேலைகளை ஆரம்பி, நல்லது நடக்கும் என்று கூறினார். வேலன் நடந்து போகும் போது நம் வீட்டிற்கு எதிரில் குடியிருக்கும் பண்டிதர் மிகவும் நல்லவர். நாளை முதல் அவர் முகத்தை பார்த்துவிட்டுத்தான் வேலையை ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்தான். மறுநாள் காலை வேலன் எழுந்து பார்த்தபோது பண்டிதர் எங்கோ போய்கொண்டிருந்தார். அவரது முதுகுதான் தெரிந்தது. பண்டிதர் முகத்தை திருப்பாமல் சென்று கொண்டிருந்தார். எப்படியாவது அவரது முகத்தை பார்த்துவிட வேண்டும் என்று வேலனும் அவரை பின்தொடர்ந்தார். பண்டிதர் குனிந்து எதையோ பொறுக்கினார். பின் அவர் நிமிந்தார். அவர் நிமிந்த போது அவரது முகத்தை பார்த்துவிட்ட வேலன் பார்த்த சந்தோஷத்தில் பார்த்துவிட்டேன், நான் பார்த்துவிட்டேன் என்று சத்தமிட்டார். வேலனின் குரலை கேட்ட பண்டிதர், வேலா நீ பார்த்து விட்டாயா? நான் நிலத்தில் விழுந்து கிடந்த நாணயங்களை எடுத்ததை நீ பார்த்தால் உனக்கும் இதில் அரைவாசி தருகிறேன் என்று சொல்லி அவனிடம் கொஞ்சம் நாணயங்களை கொடுத்தார். பண்டிதர் கொடுத்த நாணயங்களை வாங்கி சட்டை பையில் போட்டுக் கொண்டான் வேலன். நல்லவர் முகத்தை பார்த்ததற்கே இவ்வளவு பலன் கிடைக்கின்றது. நான் நல்ல செயல்கள் செய்து நல்லவனாக நடந்தால் எவ்வளவு பலன் கிடைக்கும் என எண்ணியபடி வீடு திரும்பினான் வேலன். இக்கதையை கேட்டு மகிழ்ந்த சங்கநாதம் நேயர்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுவது லிச்சு.
சமூக அறிவித்தல். விடுதலை நேசருக்கு ஒரு மரியாதை வணக்கம். பென்னி பெருநிலப்பரப்பில் நீண்ட காலமாக மக்களோடு மக்களாக வாழ்ந்து தமது மதப்பணிகளுக்கும் அப்பால் ஈழத் தேசத்தின் விடுதலைக்காக 4 தசாப்தங்களுக்கு மேலாக எமது மக்களின் சமூக அரசியல் பயணங்களுடன் இணைந்து பயணித்தவரும், போரின் இறுதி வரை எம்மக்களுடன் தாமும் ஒருவராய் வாழ்ந்தவரும், இனப்படுகொலையின் சாட்சியங்களில் முக்கிய ஒருவருமான அருட்தந்தை ஏம்ஸ் பத்திநாதர் அடிகள் இறையடி சேர்ந்தமை ஈழத்தமிழினத்தை அண்மையில் வாட்டிய துயர்மிகு செய்தியாகும். அன்னாருக்கு தாயக விடுதலையை நேசிக்கும் அகிலாந்து வாழ் நன்றி உள்ளங்கள் வழங்கும் ஓர் அஞ்சலி பகிர்வு. காலம் ஆகஸ்ட் 3 இடம் சென்ட் தெரேசா கத்தோலிக்க ஆலய மண்டபம். இலக்கம் 463 மவுண்ட் அல்பர்ட் ரோட், 3 கிங்ஸ். வாருங்கள் அன்பு மாந்தரே. அந்த மானுட நேயருக்கு எம் அஞ்சலியை நன்றியாய் பகிர்வோம். எதிர்வரும் ஆகஸ்ட் 3 சனிக்கிழமை மாலை 7 முதல் 8 வரை இலக்கம் 463 மவுண்ட் அல்பர்ட் ரோட், 3 கிங்ஸ், சென்ட் தெரேசா கத்தோலிக்க ஆலய மண்டபத்தில் நடைபெறவுள்ளது. எனவே இதில் அனைத்து தமிழ் தேசிய உணர்வாளர்களும் கலந்து அன்னாருக்காக எங்கள் அஞ்சலியை செலுத்துவோமாக என அன்புடன் அழைக்கின்றது தமிழ் அமைப்புகளின் ஒன்றியம். தொடர்புகளுக்கு டாக்டர் சிவா வசந்தன். தொலைபேசி இலக்கம் 021-023-51-007.
நியூசிலாந்து காந்தி இல்லத்தின் ஆதரவில் சிரிக்கலாம் வாருங்கோ நாடக விழா பற்றிய அறிவித்தல். ஆஸ்திரேலியாவில் சிட்னி மெல்பர்ன் நகரிலும், அத்தோடு நியூசிலாந்து ஆக்லாந்து நகரிலும் பல வருடங்களாக நகைச்சுவை நாடகங்களை நெறியாழ்க்கை செய்து தானும் நடித்து மேடையேற்றி வருவரான ஜே ஜெயமோகன் அவர்கள் மீண்டும் ஆக்லாந்திலே நியூசிலாந்து காந்தி இல்லத்தின் ஆதரவில் நகைச்சுவை நாடகங்களை மேடையேற்ற இருக்கின்றார். எதிர்வரும் ஆகஸ்ட் 3 சனிக்கிழமை மாலை 6:15 மேடையேற இருக்கின்றது. இடம் மவுண்ட் அல்பர்ட் போ மெமோரியல் மண்டபம், நியூ நோர்த் ரோட், மவுண்ட் அல்பர்ட். ஜே ஜெயமோகனுடன் இணைந்து ஷாமினி ஸ்டோரல், ராஜன் தர்மராஜன் போன்ற கலைஞர்களும் அவருடைய நாடகங்களில் நடிப்பதற்காக சிட்னியில் இருந்து வருகின்றார்கள். நுழைவுச்சீட்டு விவரங்கள், ஒரு நுழைவுச்சீட்டு $7 மட்டுமே. உழவுச் சீட்டுகளுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் சுரேன் 021-52747, ருத்ரா 021-154-7091, தாஸ் 021-139-5404, மர்வின் 021-449-103, சிவா 021-029-51726, பிரபா 021-677-09. சிட்னி மெல்போர்னில் நுழைவுச் சீட்டுக்கள் அனைத்தும் விற்கப்பட்ட அரங்கு நிறைந்த நாடக விழாவாக நடைபெற்று வருகின்றது. எனவே ஆக்லாந்திலும் கடைசி நேர ஏமாற்றத்தை தவிர்த்துக் கொள்ள நுழைவுச் சீட்டுகளுக்கு முந்திக் கொள்ளுங்கள். சிரிக்கலாம் வாருங்கோ நாடக விழா பற்றிய அறிவித்தல் கேட்டீர்கள். துயர் பகிர்வு.
துயர் பகிர்வு. தாயகத்தின் அழகிய சிவபூமியான கட்டுவனை பிறப்பிடமாகவும், கட்டுவனில் 8-7-1977 திரு திருமதி சின்னையா வசந்தா தேவி தம்பதியினரின் மகனாக ராதாகிருஷ்ணன் வந்துதித்தார். நாட்டு நிலைமை காரணமாக நியூசிலாந்து அக்லாந்தில் தமிழின தேசிய விடயங்களிலும் கலை விழா மேடைகளிலும் தனது இனிமையான அட்டகாசமான குரலினால் அக்லாந்து மக்களை லட்சியப்படுத்திய பாடகர் தாஸ் பாட்டுத்தாஸ் என செல்ல பெயருடன் வாழ்ந்து தாயகத்தின் சாவகச்சேரி நுணாவில் மேற்கு திரு திருமதி பூலோகசிங்கம் செல்வராணி தம்பதியினரின் அன்பும் பண்பும் நிறைந்த மகளான சாமினியின் அன்பு கணவரும், செல்வன் துஷ்மிதன், செல்வன் துலான்ஷன், செல்வன் துஷான் ஆகியோரின் அன்பு தந்தையும், கோபாலகிருஷ்ணன், கௌரி, ஆனந்த கிருஷ்ணன், கௌசல்யா ஆகியோரின் அன்பு சகோதரரும் ஆகிய திரு தாஸ் அவர்கள் கடந்த 11-7-2019 வியாழனன்று மதியம் தன்னுயிரை ஈர்த்து இறைவனடி சேர்ந்து விட்டார். அன்னாரது தகன கிரியைகள் 21-7-2019 ஞாயிறன்று பிற்பகல் 1 மணி தொடக்கம் 4 மணி வரை, இலக்கம் 150 சென்ட்ரல் பார்க் டிரைவ் ஹெண்டர்சனில் நடைபெறும் என அறியத்தருகின்றோம்.
நேர்களே, சங்கராதத்தில் கடந்த 28ஆம் தேதி செல்வி தாட்சாயினி செல்லத்திலே அவர்களால் ஏழைகள் தினத்திற்காக ஒலிபரப்பப்பட்ட பதிவை மீண்டும் மறு ஒலிபரப்பு செய்யும்படி கேட்டுக்கொண்ட அன்பர்களுக்காக இதோ மீண்டும் தருகின்றோம். உற்று கேட்ட நண்பர்களுக்கு சங்கநாதத்தின் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன்.
June 28 உலக ஏழைகள் தினம். நேயர்களே, உங்களுக்கே தெரியும், உலகில் ஏழைகள் பலவிதம். ஒரு மனிதனின் அடிப்படை தேவைகள் என்று சொல்லப்படுகின்ற உணவு, உடை, உறையுள் இவற்றை பெற்றுக்கொள்ள கஷ்டப்படுகின்ற எத்தனையோ ஏழைகள் இன்னமும் இவ்வுலகில் இருக்கின்றார்கள். அறுசுவை உணவை தினமும் உண்ணுகின்ற எத்தனையோ ஆட்கள் மத்தியில் ஒருவேளை உணவை பெற்றுக்கொள்ள கஷ்டப்படுகின்ற, ஒருவேளை உணவே இல்லாமல் பசி பட்டினியினால் வாடுகின்ற ஏழை சிறுவர்கள், ஏழை குடும்பங்கள் இன்னமும் இவ்வுலகில் உள்ளார்கள். அணிந்திருக்கின்ற உடைக்கு மாற்று உடை இல்லாமல் மாற்று உடையினை பெற்றுக்கொள்ள கஷ்டப்படுகின்ற ஏழைகளும் உள்ளார்கள். கொளுத்தும் வெயிலிலும் கொட்டும் மழையிலும் இருப்பதற்கு நல்லதொரு இல்லிடம் இல்லாமல் அங்குமிங்குமாக அலைந்து திரிகின்ற ஏழைகள் இன்னமும் இவ்வுலகில் உள்ளார்கள். அது மட்டுமன்றி படிக்கக்கூடிய திறமைகள் இருந்தும் கல்வியை மேற்கொண்டு தொடர முடியாமல் கஷ்டப்படுகின்ற, தற்போதைய விலைவாசி அதிகரிப்பின் காரணமாக புத்தகம், பென்சில், பேனா, கொப்பிகளை வாங்கிக் கொள்ள வசதி இல்லாமல் கஷ்டப்படுகின்ற ஏழை பிள்ளைகள் எத்தனையோ பேர் இன்னமும் இவ்வுலகில் உள்ளார்கள். இவ்வாறு உலகில் ஏழைகள் பலவிதம். உலகில் ஏழைகளின் எண்ணிக்கையில் ஆண்டிற்கு ஆண்டு வீழ்ச்சி காணப்பட வேண்டுமே தவிர ஒருபோதும் வளர்ச்சி காணப்படக்கூடாது. நாம் ஒவ்வொருவரும் நாம் காண்கின்ற நமக்கு தெரிந்த ஏழைகளுக்கு நம்மாலான உதவிகளை நாம் செய்ய வேண்டும். அவர்களின் வாழ்வில் ஒரு புதிய விடியலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு உதவி செய்து முன்னேற்றகரமான ஒரு பாதைக்கு நாங்கள் அவர்களை இட்டுச் செல்ல வேண்டும். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை புலம்பெயர்ந்து வாழ்கின்ற நம் தமிழ் உறவுகள் கேட்பீர்கள். உங்கள் ஊர்களில், உங்கள் கிராமங்களில், உங்கள் அயல்களில் உள்ள ஏழைகளை தேர்ந்தெடுங்கள். அவர்களுக்கு உங்களாலான உதவிகளை செய்யுங்கள். அவர்களுக்கு ஒரு புதிய விடியலையும் முன்னேற்றகரமான ஒரு வாழ்க்கை பாதையினையும் காட்டுங்கள். நிச்சயமாக ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று சொல்வார்கள். அங்கு ஏழைகளுக்கு நீங்கள் இறைவனாக தென்படுங்கள், அவர்களின் சிரிப்பில் நிச்சயமாக நீங்கள் இறைவனை காண்பீர்கள். இப்படியாக தம்மை சுற்றியுள்ள ஏழைகளுக்கு தங்களாலான உதவிகளை வழங்கி அவர்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய விடியலை ஏற்படுத்தி கொடுக்க முனைவார்களேயானால், உதவி புரிவார்களேயானால், உலகிலுள்ள ஏழைகளின் எண்ணிக்கையில் வீழ்ச்சியினை காண்பதற்கு ஏதோ ஒரு வகையில் நீங்கள் உதவியினை புரிந்தவர்களாக இருப்பீர்கள். நான் உங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த விடயங்கள் உங்கள் மனங்களில் நிச்சயமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கும் என்ற நம்பிக்கையோடு, ஆதலால் இன்றே ஏழைகளுக்கு உதவி செய்கின்ற உங்கள் பயணத்தை நீங்கள் ஆரம்பிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு, அடுத்தபடியாக வளர்கின்ற மற்றும் உங்களது தேவைகளை நீங்களே நிறைவேற்றிக் கொள்ளும் அளவிற்கு வளர்ந்திருக்கின்ற நமது இளம் சந்ததியினர் உங்களுக்கான ஒரு அன்பான வேண்டுகோள், அதாவது நீங்கள் ஒரு சிலர் ஒரு காலகட்டத்தில் உங்களது பெற்றோர்களை உங்களிடமிருந்து வெளியேற்றி விடுகின்றீர்கள். அங்கு அவர்கள் முதியோர் இல்லத்தில் இருக்கின்றார்கள். அங்கு அவர்களது தேவைகள் நிறைவேற்றப்பட்டாலும் கூட மனதளவில் ஏழைகளாகத்தான் அங்கு அவர்கள் வருத்தத்தோடு காணப்படுகின்றார்கள். இவ்விடத்தில் நான் படித்த ஒரு கவிதை எனக்கு ஞாபகத்திற்கு வருகின்றது. பெற்று வளர்த்து பெரு வாழ்வு வாழ்வதற்கு கற்றோராய் ஆக்கி கரை சேர்த்த பெற்றோர். பெற்று வளர்த்து பெரு வாழ்வு வாழ்வதற்கு கற்றோராய் ஆக்கி கரை சேர்த்த பெற்றோர் முதியோர் இல்லத்தில் அன்பில்லா ஏழையாய் முதியோர் இல்லத்தில் அன்பில்லா ஏழையாய் விதிநொந்து வாழ்தல் வடு. பெற்று வளர்த்து பெரு வாழ்வு வாழ்வதற்கு கற்றோராய் ஆக்கி கரை சேர்த்த பெற்றோர் முதியோர் இல்லத்தில் அன்பில்லா ஏழையாய் விதிநொந்து வாழ்தல் வடு. அங்கு அவர்களது தேவைகள் நிறைவேற்றப்பட்டாலும் கூட மனதளவில் ஏழைகளாகத்தான் காணப்படுகின்றார்கள். நமது பெற்றோர்கள் நமக்கு கிடைத்த அரும்பெரும் பொக்கிஷங்கள். அவர்கள் எந்த ஒரு வகையிலும் ஏழைகளாகாத வருணம் பார்த்து கொள்ள வேண்டும், கவனித்துக் கொள்ள வேண்டும். அவர்களது தேவைகளை நாமே நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த விடயங்கள் உங்கள் மனங்களில் நிச்சயமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கும். அதற்கு ஏற்றால் போல் செயற்பட்டு ஏழைகள் வாழ்வில் புதிய விடியலை உருவாக்க உதவுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன். நன்றி.
உலக பலம் நடைபெற்று முடிந்த தேர்தலில் ஐரோப்பாவின் 28 நாடுகளின் தலைவியாக, ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவியாக, 7 பிள்ளைகளினுடைய தாயாகிய ஊர்சுலா வான் டெர் லாயன் வெற்றி பெற்றிருக்கின்றார். இவருக்கு 383 வாக்குகள் கிடைத்தன. இவருக்கு எதிராக 327 வாக்குகள் கிடைத்தன. சற்று முன்னதாக தேர்தலில் தோல்வியடைந்து விடுவார் என்று பல நாடுகளினுடைய ஊடகங்கள் ஆரூடம் கூற இவர் இந்த வெற்றியை பெற்றிருக்கின்றார். 7 பிள்ளைகளின் தாய் ஒருவர், 28 நாடுகளின் தலைவியாக, ஐரோப்பிய ஒன்றிய ஆணையராக ஒரு பெண் வந்தது வரலாற்றில் இதுவே முதல் தடவை என்று இப்பொழுது ஐரோப்பா போற்றிக் கொண்டிருக்கின்றது. ஐரோப்பா உட்பட உலகம் முழுவதும் பெண்களுக்கு ஒரு சிறப்பு தன்னம்பிக்கையை அவர் வழங்கியிருக்கின்றார். 7 பிள்ளைகளை பெற்ற பின்னர், 60 வயதை தொட்ட பின்னர் இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்று தன்னம்பிக்கையுடன் பெண்கள் முன்னேற முடியும் என்பதற்கு இந்த பெண்மணி இலக்காக அமைந்திருக்கின்றார் என்பது உலக பெண்களுக்கும் ஐரோப்பிய பெண்களுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. 500 மில்லியன் மக்கள் கொண்ட ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைவியாக இவர் வந்திருப்பது ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்த நூற்றாண்டில் என்று கருதப்படுகின்றது. ஊர்சுலா வான் டெர் லாயன் அவர்கள் 3 நாடுகளை தழுவியவர். பெல்ஜியம் நாட்டில் பிறந்தவர், அதுபோல இங்கிலாந்தில் வாழ்ந்தவர், ஜெர்மனியில் வாழ்ந்தவர். மிகச் சிறப்பாக டச் மொழியை பேசுவார், அதுபோல சரளமாக பிரெஞ்சு மொழியை பேசுவார், அதுபோல மிகச் சரளமாக ஆங்கில மொழியை பேசுவார். இன்று காலை 3 மொழிகளிலும் அவர் ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்றத்தில் உரையாற்றி தன்னுடைய திறமையை உலகிற்கு காட்டினார். இவர் 3 மொழிகள் மட்டுமல்ல, கல்வியிலும் சிறந்த ஆற்றலை பெற்றிருக்கின்றார். பொருளாதாரத்துறையில் டாக்டர் பட்டம், அதுபோல வைத்தியராகவும் படித்து பட்டம் எடுத்திருக்கின்றார். இவருடைய கணவர் கூட ஹை ஹோ ஒன் டேர் என்பவர் மருத்துவத்துறை பேராசிரியராக இருக்கின்றார். இவ்வளவு கல்வி கற்ற ஒரு குடும்பத்தில் இருந்து வந்திருக்கின்றார். தளம்பல் அற்ற ஒரு ஐரோப்பாவை நான் தருவேன், ஐரோப்பா இனி தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தும் என்றும், தன்னுடைய பிள்ளைகள் போல ஐரோப்பாவினுடைய இளம் பிள்ளைகள் எல்லாம் புது வாழ்வு பெற்று புது மலர்ச்சி பெற தான் பாடுபடுவேன் என்றும், ஐரோப்பாவில் பெண்கள் உரிமை பெற பெண்களுக்கு முன்னணி வாய்ப்புகளை வழங்குவேன் என்றும், காலநிலை பருவநிலை மாநாட்டு கொள்கைகளை கடைபிடித்து ஐரோப்பாவை உலகத்திற்கு முன்னணியாக இந்த பூமியை காட்டும் கண்டமாக மாற்றுவேன் என்றும் அவர் சபதம் எடுத்து தன்னுடைய செயற்பாடுகளை முதல் 100 நாட்களுக்குள் தான் காட்டுவேன் என்றும் கூறியிருக்கின்றார். இவரை பெண் கரடி என்று ஜெர்மனியில் வர்ணிக்கின்றார்கள். அந்த பெண் கரடி பதவிக்கு வந்திருப்பது இப்போதைய சிறப்பு செய்தியாகும். உலகத்திற்கு நல்லதொரு தலைவர் வந்திருக்கின்றார் என்று உலகம் போற்றட்டும். ஈரானுடைய அதி உயர் மத தலைவர் சையத் அலி குசைனி கமாயினி அவர்கள் தன்னுடைய 80வது பிறந்த நாளை இன்று கொண்டாடியிருக்கின்றார். அவர் ஈரானினுடைய அதி உயர் மத தலைவர் என்கின்ற இடத்திலே கடந்த 30 வருடங்களாக இருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. அவர் ஒரு சிறந்த அரச தலைவராக இருக்கின்றார். அவரை நாங்கள் விரும்புகின்றோம் என்று ஈரானினுடைய பாராளுமன்றம் 290 உறுப்பினர்களை கொண்டது. அதில் 210 பேர் அவரை விரும்புவதாக எழுதி கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே மேலும் எவ்வளவு காலம் அவருடைய பதவி தொடரும் என்பதை யாரும் முன்னே ஆர்வம் கூற முடியாது என்றும் மேலை நாட்டு ஊடகங்கள் கூறுகின்றன. இவர் ஈரானினுடைய படைத்துறை அமைச்சராக இருந்தவர். 1981 அயதுல்லா கொமைனி என்கின்ற காலம் சென்ற மத தலைவருடைய வலது கையாக இருந்தவர். அக்காலத்திலே அவருடைய பாதுகாப்பு அமைச்சராக இருந்து ஈராக்குடன் நடைபெற்ற போரிலே ஈராக்கை எதிர்த்து நடைபெற்ற அனைத்து யுத்தங்களையும் இவர் முன்னின்று நடத்திய காரணத்தினால் அயதுல்லா கமேனியினுடைய அன்பை பெற்றவர். துணிந்து அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய அளவிற்கான ஒரு தலைவராக இன்று உலக அரங்கிலே அயதுல்லா அலி கமாயினி அவர்கள் இருக்கின்றார் என்று ஈரானிய மக்கள் கருதுகின்றார்கள். அதேவேளை இவருடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டால், இவர் தன்னுடைய நாட்டிலே இருக்கின்ற மஸ்காட் என்கின்ற இடத்தில் சியா மத குருவாக கல்வி கற்றவர். அதன் பின்னர் அயதுல்லா கொமைனி இறந்தது 1989 அதற்கு பின்னர் ஏகமனதாக இவர் அந்த நாட்டினுடைய மத தலைவராக தெரிவு செய்யப்படுகின்றார். அதன் பின்னதாக அவர் இருபெரும் சிக்கலை சந்திக்கின்றார். ஒன்று உள்நாட்டு சிக்கல். உள்நாட்டிலே இளைஞர்கள் சுதந்திரமும் ஜனநாயக வாழ்வும் வேண்டும் என்று கேட்கின்றார்கள். ஈரானிய குடியரசு மத ரெஜிம் அதற்கு தயாராக இல்லை. எனவே இளைஞர்களை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கான ஒடுக்குமுறையை இரும்பு கரம் கொண்டு அவர் நடத்துகின்றார். ஈரானிலே இரவோடு இரவாக தூக்கில் போடப்படுகின்றவருடைய எண்ணிக்கை யாருக்குமே தெரியாது. அதன் பின்னர் 2009 முகநூல் பேஸ்புக்கை பாவிக்க முடியாதென்று தடை போட்டார். பின்னர் சிறிய அனுமதிகளுடன் தடையை விலத்தினார். ஆனால் சர்ச் செய்ய முடியாது, குடும்பத்தை சேராத ஆணும் பெண்ணும் சர்ச் மூலம் உரையாட முடியாது என்று தடையை விதித்தார். இந்த இரும்பு மனிதரை ஒரு பேய் மனிதர் என்று மேலை நாடுகள் கூறுகின்றன. அதி உயர் மத தலைவர் என்று ஈரானியர்கள் கூறுகின்றார்கள். சியா முஸ்லீம் நாடுகள் கூறுகின்றன. இவ்வாறு இவருடைய அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை.
இத்தோடு சங்கநாதத்தின் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றது. இன்றைய தினம் நிகழ்ச்சிகளை அலங்கரித்தவர்களுக்கும் எமது நிகழ்ச்சிகளை செவிமடுத்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் மற்றும் எமது நிகழ்ச்சியை உலகமெங்கும் ஒலிக்க செய்யும் ஆஸ்திரேலியாவின் முதன்மை மூத்த ஒலிபரப்பான இன்ப தமிழொலி வானொலி குழுமத்திற்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினமும் சங்கநாதத்தின் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்தித்த மகிழ்ச்சியோடு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் யாவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் அன்பின் தாட்சாயினி செல்லத்துறை. நன்றி நேயர்களே.